Honorable Taraka Balasuriya, you have 20 minutes.
Oh, 20 minutes. Honorable presiding member, at the outset, I want to thank Honorable MP Honorable Bakir Makar for bringing this timely adjournment motion. And I think, as you can see by the speeches which have been given by the members across the aisle, everybody in this house supports the cause of Palestine. And also, I want to say that before I start on my speech, myself and my minister both have been supporters of the Palestinian cause, and we will continue to do so. And as such, in consultation with the President, we will direct the foreign policy of Sri Lanka at each and every instant to not forgetting our long-standing relationship with Palestine. Also, at the outset, I want to take a minute, Honorable Presiding Member, my learned friend, Honorable Rauf Hakim, stated that we, the Foreign Ministry, have been rather silent on the incident of Jenin, which is not the case. On 11th of April, the Foreign Ministry issued a statement condemning the attacks on the Al-Aqsa Mosque incident on the holy month of Ramadan. So unlike the Yapalna government, which changed its position pertaining to the resolution pertaining to the UNESCO resolution pertaining to the violations of the Temple Mount by Israel, the current government has been very consistent in its policy towards Palestine. Honorable presiding member, Sri Lanka is deeply concerned over the recent escalation of violence in the occupied Palestinian territory, including the incidents in Jenin, West Bank, causing tragic loss to civilian lives and extensive damage to property. Sri Lanka continues to stand with the people of Palestine in achieving their legitimate aspirations and has always maintained a consistent policy on the Palestinian cause and has extended unwavering support for the Palestinians in the multilateral fora as well. Sri Lanka calls on all parties involved to take sustained measures to address the worsening humanitarian situation and prevent further escalations. Sri Lanka firmly believes that efforts by the international community and the Palestinian and Israeli authorities should be augmented to make peace a reality in the lives of Palestinian and Israeli people. During the fifth United Nations Conference on the Least Developed Countries held in Doha in March 2023, I met His Excellency Mahmoud Abbas, the President of the Palestinian National Authority, and assured Sri Lanka's steadfast support to the Palestinian cause. I am aware that the Honourable Speaker attended as the chief guest of the commemoration of Al-Nakba Day in May 2023 upon the invitation of the Palestinian Embassy in Colombo. Honourable presiding member, since 1968, Sri Lanka, as the chair of the United Nations Special Committee on Israel, practices affecting human rights of the Palestinian people and other Arabs of the occupied territories, has been one of the most significant voices at the United Nations on the subject of the unfortunate conditions of the people in the occupied territories. The President of Sri Lanka on 24th November 2022, in his message on the International Day of Solidarity with the Palestinian people, reiterated Sri Lanka's position and called on the international community and all parties concerned to make renewed efforts to achieve a lasting solution, including through the implementation of the United Nations General Assembly resolution on a two-state solution based on the 1967 borders. Moreover, the Minister of Foreign Affairs at the general debate of the 77th session of the United Nations General Assembly held on 24th September 2022, New York, restated Sri Lanka's long-standing position on the Palestinian issue, adding that Sri Lanka recognized the legitimate security concerns of both the Palestinians and the Israeli people, and an urgent resolution on the matter on the basis of the UN resolution on the attainment of a two-state solution. At the 21st session of the Human Rights Council, General Debate on Human Rights Situation in Palestine and Other Occupied Arab Territories, Sri Lanka made a statement on the 30th September 2022, highlighting that the repetition of the cycle of violence in the occupied Palestinian territory can only be ended with genuine political efforts for negotiated solutions to end the conflict. Sri Lanka reiterated its commitment to supporting a negotiated settlement in line with the internationally agreed parameters of two states living side by side on the basis of the 1967 borders, which is key to achieve long-term security, peace and prosperity. We call on all sides to refrain from provocations and rhetoric acts. Until everybody enjoys peace, no one will be safe. Therefore, disproportionate use of power and suppression of legitimate rights of any people or community could only escalate further tensions and create a situation where the security of both Palestinians and Israelis are threatened and with the possibility of escalating to other regions. Therefore, Sri Lanka once again urges all parties to act with restraint and respect human rights and act in a manner which advances humanity. The international community also has a huge responsibility in implementing the UN resolutions without hindrance and act towards attaining a long-lasting peace to the region on the basis of the resolutions stated above. I wish to place on record that Sri Lankan government continue to extend practical support to the Palestinian mission in Colombo. Since the inception of the Palestinian mission, the government of Sri Lanka pays the rental of the official residence of the Palestinian ambassador and has provided the premises to maintain the Palestinian mission in Colombo. This is at a time, Honourable Presiding Member, that we have closed 5 embassies in Sri Lanka, around the world. Similarly, the government of Sri Lanka, reflecting its solidarity with the Palestinian people, also maintains a representative office in Ramallah. To this end, we affirm our resolute support of their cause as the people of Palestine strive to gain their legitimate rights and aspirations. Once again, let me endorse our solidarity with the Palestinian people in their inalienable right and to establish an independent sovereign state based on the relevant UN Security Council resolutions. Thank you.
Thank you. Honorable Ishaq Rahman. You have 4 minutes.
சபைக்கு தலைமை ராங்கம் உறுப்பினர் அவர்களே, மிகவும் ஒரு மனவர்த்த தக்க ஒரு விடயத்தை பேசுவதற்கு நான் இந்த சபையிலே முன்வந்திருக்கின்றேன். எங்களுடைய பார்லமெண்ட் உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கீர் மரக்கார் கொண்டு வந்த பிரேரணை, அவருக்கு மகத்தான நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு முழு உலகுக்கும் தெரிந்த ஒரு விடயம், சபை முதல்வர் அவர்களே, உலகிலே பலஸ்தீனம் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உலக அரங்கிலே இருக்கவில்லை. யூதர்களுக்கு இருப்பதற்கு இடமில்லை, யூதர்களுக்கு வாழ்வதற்கு இடமில்லை என்ற ஒரு காலகட்டத்திலே உலகத்திலே முன்னேறிய நாடுகள் அன்று யாருமே யூதர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த சந்தர்ப்பத்திலே மனிதாபமுள்ள பலஸ்தீன மக்கள் முடிவெடுத்தார்கள், யூதர்களுக்கு என்று ஒரு சிறிய இடத்தை கொடுத்து குடியமர்த்துவிட்டு அவருடைய அனைத்து தேவைகளையும் அந்த மக்கள் செய்து கொடுத்து அவர்களை ஒரு காலகட்டத்திலே வளர்த்து வந்த வரலாறு முழு உலகுக்கும் தெரிந்த ஒரு விடயம். இப்படிப்பட்ட யூதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், திடீரென்று உலகத்திலே முன்னேறி இருக்கின்ற நாடுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அந்த முன்னேறப்பட்ட அமெரிக்காவை போன்று பிரிட்டனை போன்று நாடுகள் அந்த இஸ்ரேல் இருந்த யூதர்களுக்கு உதவிகளை வழங்கி அவர்களை சக்தி மிக்க உள்ளவர்களாக மாற்றி அந்த காலகட்டத்திலே அப்பாவி இடம் கொடுத்த பலஸ்தீன் மக்களை தாக்கப்பட்டு அவர்களை அந்த காலகட்டத்திலே பழிவாங்கப்பட்டு அவர்களை பிரச்சினைக்குள்ளாக்கப்பட்டு அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு என்று 1947 இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை அங்கு உருவாக்கி கொடுக்கின்றார்கள். குடுவாக்கி கொடுக்கப்பட்ட மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பலஸ்தீன் மக்கள் நிம்மதியாக தங்களுடைய அமல்களை தங்களுடைய தேவைகளை அந்த மண்ணிலே வாழ்ந்து இருக்கின்ற பொழுது இந்த யூதர்கள் இஸ்ரேலர்கள் முடிவெடுத்தார்கள், அடியோடு இவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். இவர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு விட்டு முழுமையாக பலஸ்தீன நாட்டை ஆக்கிரமிக்கம் செய்யப்பட்டு இஸ்ரேல் நாடாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் இன்று திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு நன்றாக தெரியும், உலகிலே எங்களுடைய மக்காவ இருக்கலாம், மதினாவ இருக்கலாம், அதுக்கு அடுத்தபடியாக உள்ள அல்லாக்ஷா என்ற அந்த மஸ்தீத் உலகிலே மூன்றாவது இடத்தை முஸ்லிம்களுடைய மார்க்க சம்பந்தமான இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்றன. நோன்பு காலங்கள் வருகின்ற பொழுது அவர்களுடைய அமல்களை அழகான அமல்களை சுவனம் செல்ல வேண்டும் என்று நிம்மதியாக தொழுகையில் ஈடுபடுகின்ற பொழுது இரவாக இரவாக காட்டு மினாண்டி தனம் போன்று அந்த இஸ்ரேல் ராணுவத்தினர்கள் சிறு குழந்தைகள் என்று கூட பார்க்காமல், பெரியவர்கள் என்று பார்க்காமல், பெண்கள் என்று பார்க்காமல் உயிர்களோடு போராடி அவர்களை விரட்டி அடித்து இரத்தம் சிந்தித வரலாறை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று நாங்கள் பார்க்கின்றோம், யுஎன்ஆ இருக்கலாம், ஐக்கிய நாட்டு சபையாக இருக்கலாம், யுனிசெஃபா இருக்கலாம், இவர்கள் மனிதாபமான ரீதியிலே பேசுகின்றார்கள். பேரளவிலே இன்று இஸ்ரேலுக்கு எதிராக உலகிலே நூற்றுக்கு மேற்பட்ட பிரேரணைகள் இவர்களை தண்டிக்க வேண்டும், இவர்கள் செய்கின்ற அநியாயத்தை கேட்க வேண்டும், ஆனால் முடிவெடுக்கின்றார்கள். இன்று காரணம் என்ன? பேரளவிலே உலக அரங்கிலே இவர்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி மட்டும்தான் முடிவெடுக்கின்றார்கள். எந்த தீர்மானங்களும் எடுக்கப்படுவதில்லை என்பதனை சபை தலைமை அவர்களை உங்களிடத்திலே நாம் மிக பணிவன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் இன்று இலங்கையிலே 225 பார்லமெண்ட உறுப்பினர்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக செயல்பட்டு
ஒரு நிமிடம் இருக்கு
இந்த பலஸ்தீன மக்களுக்கு
ஒரு நிமிடம்
ஒரு நியாயமான தீர்வு வழங்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறது போன்று உலகிலே உங்களுக்கு நன்றாக தெரியும், இஸ்லாமிய நாடுகள் வல்லரசு நாடுகளாக இன்றி பணத்தில் உயர்ந்த நாடுகளாக காணப்படுகின்ற, ஆனால் இவர்களிடத்திலே ஒற்றுமை இல்லை. அதன் காரணமாகத்தான் இந்த யூத நாடுகள் இன்று இவர்களை பழி வாங்குதற்கூடிய தன்மையை காணப்படுகின்றது. இதனால் இஸ்லாமிய நாடுகளிடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன், ஒரு இஸ்லாமியனுக்கு நடக்கின்ற அநியாயத்துக்காக வேண்டி அல்ல, மனிதாபமான ரீதியிலே நீங்கள் அனைவரும் ஒன்றுபடுங்கள், ஒற்றுமைப்படுங்கள். அதன் காரணமாக இந்த யூதர்கள் உங்களுடைய ஒற்றுமையை கொண்டு பயந்து இவர்களுக்கு ஒரு சாதாரணத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த சபையிலே நான் கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
நன்றி. கௌரவ சித்தார்த்தன், 7 நிமிடங்கள் இருக்கின்றது.
நன்றி தலைவர் அவர்களே. என்னுடைய நண்பர் பாக்கின் மரக்கார் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த தீர்மானம் ஒரு மிக முக்கியத்துவமான தீர்மானம். நான் நினைக்கின்றேன், இலங்கை பாராளுமன்றத்தில் இவ்வளவு தூரம் ஏறக்குறைய 5 மணித்தியாலங்களுக்கு அதற்கு மேலாக விவாதிக்கப்படுகின்ற ஒரு பிரேரணை, ஒத்திவைப்பு பிரேரணையாக இருந்தாலும் கூட அதிலே இந்த பாலஸ்தீன மண்ணின் மேற்கொள்ளப்படுகின்ற அழிவை உடனடியாக நிறுத்தவும் சுதந்திர பாலஸ்தீன அரசாங்கத்தை வழங்க ஐக்கிய நாடுகள் சபை எடுத்த தீர்மானங்களையும் அதை தொடர்பான உலகளாவிய கருத்துக்களையும் நடைமுறைப்படுத்த வெற்று வார்த்தைகளுக்கு பதிலாக நடைமுறை செயல் திட்டத்தின் அவசியம் பற்றி சபை இந்த ஒத்திவைப்பு பிழையிலே பெறியிருக்கின்றது என்று அவர் கூறியிருந்தார். அதை இந்த சபையின் இரு பக்கங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் வேறு எந்த ஒரு விடயத்திலும் ஒன்றாக கருத்து சொல்ல முடியாதவர்கள், சொல்லாதவர்கள் இந்த விஷயத்திலே மிக தெளிவாக அனைவருமே இந்த பிரேரணையை ஆதரிக்கின்றார். பாலஸ்தீன மக்களுக்கு எங்களை பொறுத்தமட்டில், தமிழ் மக்களை பொறுத்தமட்டில், நாங்கள் மிக மிக நீண்ட காலமாக எங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்து வைத்திருக்கோம். எங்களுடைய கட்சிகளாக இருக்கலாம், இயக்கங்களாக இருக்கலாம், தொடர்ந்து ஆதரவு கொடுத்திருக்கின்றோம். என்னை பொறுத்தமட்டில், இங்கு சபையிலே முன்னுக்கிருக்கக்கூடிய இருக்கின்ற டக்ளஸ் தேவானந்த் அவர்களை பொறுத்தமட்டில், நாங்கள் நேரடியாக அங்கு பாலஸ்தீன இயக்கங்களின் தோழர்களுடன் அந்த மக்களுடன் வாழ்ந்தவர்கள், இருந்தவர்கள், அங்கெல்லாம் போய் பழகியவர்கள், அவர்களுடைய உணர்வுகளை நன்றாக உணர்ந்தவர்கள், அறிந்தவர்கள், அவர்கள் எவ்வளவு தூரம் தங்களுடைய ஒரு தனி நாட்டை அடைய வேண்டும் என்பதிலே அவர்களுக்கு இருக்கின்ற அந்த ஆர்வம், அக்கறை, உணர்வு, இவைகளை நேரடியாக பார்த்தவர்கள். ஆகவே இந்த ரெண்டு பக்கத்திலும் இருக்கக்கூடிய சபையிலே ரெண்டு பக்கத்திலும் இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள் ஒற்றுமையாக முழுமனதாக இந்த பிரேரணையை ஆதரித்து பேசுவதென்பது ஒரு மிகப்பெரிய காரியமாகவே நான் பார்க்கின்றேன். ஆனால் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் முதன் முதலாக இலங்கை பாலஸ்தீனா அல்லது பாலஸ்தீன இலங்கை நட்புறவு சங்கத்தை உருவாக்கியவர்கள், பாலஸ்தீனர்களுடன் மிக நெருங்கிய நட்பாக இருந்தவர்கள். அவர் இருக்கின்ற போது எல்லாம் எங்களுக்கு ஒரு மனத்துக்கு திருப்தியாக இருக்கும். அப்படி என்றால் ஏனென்றால் எங்கோ ஏறக்குறைய 6000 கிலோமீட்டருக்கு 5000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய மக்களுக்காக இவ்வளவு உணர்வாக கதைக்கின்றவர்கள் நிச்சயமாக இந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வை நோக்கியாவது கதைப்பார் என்று பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள். அது நடக்கவில்லை. அவர் மாத்திரமல்ல, இந்த சபையிலே நாங்கள் பார்க்கின்றோம் பாலஸ்தீனர்களுக்காக கதைக்கின்றார்கள், நல்லது, வரவேற்கின்றோம், அது கதைக்கப்பட வேண்டிய விஷயம் என்பதை ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் தமிழ் மக்களுடைய நியாயமான பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதிலே அவர்களுக்கு அக்கறையும் இல்லை. ஏன் நான் இதை கூறுகிறேன் என்றால், நீங்கள் உங்கள் நாட்டிலே இருக்கக்கூடிய இன்னொரு இனத்தை, தமிழ் பேசுகின்ற மக்களை, தமிழ் பேசுகின்ற மக்களை இரண்டாந்திர பிரஜைகளாக ஒடுக்குவது மாத்திரமல்ல, அவர்களுடைய சகல உரிமைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து இரண்டாந்திர பிரஜைகளாக்கிக் கொண்டு நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு செய்ய என்று சொன்னால், அந்த நாட்டின் உரிமையை கொடு என்று சொன்னால், அந்த நாட்டுக்கு ஒரு தனிநாட்டை கொடு என்று சொன்னால் உலகத்திலே எவருமே அதை கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு விசுவாசமாக அதை சொல்லவில்லை என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அதை ஒரு விசுவாசமாக சொல்ல வேண்டும், சொல்வதற்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு பல விஷயம், இன்று இந்த பாலஸ்தீன ஜெனின் கேம்பிலே அழிவை பற்றி சொல்லுகிறோம். ஜூலை 3ம் தேதி ஆரம்பித்து அழிவை பற்றி கதைக்கின்றோம். இந்த ஜூலை 3ம் அழிவிலே 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 100க்கும் அதிகமானவர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள், குழந்தைகள் தாய்மார் கூடுதலாக 30 பேர்த்துக்கு மேல் குழந்தைகளும் தாய்களும், இப்படியாக எல்லாம் அங்கு அழிவு, அதை விட பொருட்சேதங்கள். ஏறக்குறைய 48 இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட பின்பும், 67 இஸ்ரேலிய அரபு யுத்தத்துக்கு பிறகும் இந்த வெஸ்ட் பேங்க், அதாவது பாலஸ்தீனர்களுடைய தாயக பூமி, அந்த தாயக பூமிகள் முழுக்க காசா ஸ்ட்ரீட், வெஸ்ட் பேங்க், ஜெருசலம் ஈஸ்ட், இப்படியான இடங்களெல்லாம் பாலஸ்தீன மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டு அந்த பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டன. பாலஸ்தீன எவரை கேட்டாலும் அவர்கள் அதை அந்த இடத்தை சொல்லி சொல்ல மாட்டார்கள், இஸ்ரேல் என்று கதைக்க மாட்டார்கள், அவர்கள் கதைப்பார்கள் ஆக்கியபைட் டெரிட்டரிஸ் என்று. அப்படியான ஒரு நிலைப்பாடு எங்களுடைய பகுதியிலும் நடக்கின்றது. யுத்தத்துக்கு பிறகு பல மக்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி பாலஸ்தீன் இன்று சரித்திர ரீதியாக பார்க்கின்ற போது உலகத்திலேயே தாயாக பூமியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட அகதிகள், அவர்கள் அரபு நாடுகளிலும் மற்ற இடங்களிலும் வாழ்கிறார்கள், ஆகக்கூடிய அகதிகள் பாலஸ்தீனர்கள். அதேபோல தமிழர்களும் மிகப்பெரிய தொகையான ஏறக்குறைய 15 லட்சம் மக்களுக்கு மேல் அகதிகளாக விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வெளிநாடுகளிலே சீவிக்கிறார்கள், அது இந்தியாவாக இருக்கலாம் அல்லது ஐரோப்பாவாக இருக்கலாம் கனடாவாக இருக்கலாம் சீவிக்கின்றார்கள். ஆகவே இந்த பாலஸ்தீன விடுதலை போராட்டத்திற்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு மிக நெருங்கிய ஒற்றுமைகள் இருக்கின்றது. அதுதான் காரணமோ என்னவோ தெரியாது, எங்களுடைய இயக்கங்களை சார்ந்த தோழர்கள் இளைஞர்கள் இந்த அன்று, அது 80களில், இப்போது அல்ல, 80களிலே 90 வரையும் பலர் அங்கு சென்று அந்த தோழர்களுடன் வாழ்ந்திருக்கின்றார்கள், அங்கு இருந்திருக்கின்றார்கள். அது எந்த இயக்கம் என்றால் அல்ல, PLO சேர்மன் அரபாட்டருடையதோ அல்லது PFLP-யோ, இப்படியாக பல
இயக்கங்கள்
சரி, இப்படியாக பல வழிகளிலே நாங்களும் அவர்களும் மிக ஒற்றுமையாகவே இருந்திருக்கின்றோம். இவர்கள் இந்த ஒற்றுமை, ஆனால் இந்த இலங்கையை பொறுத்த மட்டும் ஒரு விசேஷமான ஒரு விசேஷம் ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், இலங்கையிலே யுத்தம் ஆக உச்சத்திலே நடந்து கொண்டிருந்த போதும் கூட இலங்கையிலே இருக்கக்கூடிய தென்னிலங்கை மக்களுக்கும் மக்கள் அல்ல மன்னிக்க வேண்டும், தென்னிலங்கை அரசுக்கும் வடகிழக்கிலே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இடையிலே யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது கூட இரண்டு பக்கமுமே ஒற்றுமையாக பாலஸ்தீனர்களுடைய அந்த விடுதலைக்காக குரல் கொடுத்துக் கொண்டுதான் இருந்தோம். நான் கொழும்பிலே நடந்த காலம் சென்று எங்களுடைய அஷ்ரப் அவர்கள் நடத்திய ஒரு கூட்டத்திலே பங்கு பற்றியிருந்தேன். அதிலே பல பாலஸ்தீனர்கள் அரபர்கள் அரபு நாட்டவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அதிலே நான் இந்த விஷயத்தை சொன்னேன், நாங்கள் சண்டை பிடிக்கிறோம், ஆனால் நாங்கள் அப்போது அனுர பண்டாரநாயக்காவும் அதில் இருந்தார். அப்போது சொன்னேன், எதிர்கட்சி தலைவர் அனுர பண்டாரநாயக்கா இருக்கிறார், நானும் இருக்கிறேன், நாங்கள் ஒற்றுமையாக உங்களுக்கு ஆதரிக்கின்றோம், ஆனால் எங்களுக்குள்ளே வேற்றுமை இருக்கிறது, எங்களுக்குள்ளே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, இருந்தாலும் நாங்கள் உங்களை ஆதரிப்பதில் ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்று. அந்த ஒற்றுமையை மனத்தில் கொண்டு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இனப்பிரச்சனைக்கு, தேசிய தமிழ் தேசிய இனப்பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வை காணுவதன் மூலம்தான் இலங்கை எடுக்கக்கூடிய சரியான நடவடிக்கைகளும் நிச்சயமாக சர்வதேச ரீதியாக நிமிர்ந்து பார்க்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லாமல் இலங்கை ஒரு பாய் இதில் சொல்லப்பட்ட போது வெறும் வாய்ச்சவாடல் இல்லாமல் அதை சொல்ல வேண்டும், சொல்லுவதற்கு ஒரு நியாயமாக அவர்களுக்கு அந்த மோரல் ரைட்ஸ் இருக்க வேண்டும், மோரல் ரைட்டுடன் அதை சொன்னால்தான் அதை ஏற்றுக்கொள்வார்கள். நான் சொல்லவில்லை இவர்கள் ஏதோ அதை விரும்பவில்லை, அவர்கள் அந்த ஒரு பாசாங்கு பண்ணுகிறார்கள் என்று, அப்படி அல்ல. அவர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்காக பேசுவது விருப்பம் இருந்தாலும், அவர்கள் அந்த விருப்பம் இருந்தாலும் கூட அவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணாமல் இருக்கும் வரையும் பாலஸ்தீனர்கள் அல்ல வேறு எந்த ஒரு வெளிநாட்டு விடுதலை போராட்டத்தையும் ஆதரிக்க வலிக்கிட்டால் அதை ஒருவருமே சரியான முறையிலே பார்க்க மாட்டார்கள். ஆகவே முதலில் எங்களுடைய பிரச்சனைக்கும் ஒரு நியாயமான தீர்வு கொண்போம், அதே நேரத்தில் பாலஸ்தீனர்களுடைய விடுதலைக்காக நாங்கள் தொடர்ந்தும் குரல் கொடுக்க வேண்டும். அதற்கும் மேலாக அதற்காக நான் ஆயுத ரீதியாக கதைக்கவில்லை. என்ன என்ன செய்ய முடியும்,
சுருக்கமாக நிறைவு செய்யுங்கள்.
ஓம் அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் சபையில் ஆதரிக்கலாம், இப்படி பல விஷயங்களை செய்யலாம். ஏனென்றால் சில வேளைகளில் அரசாங்கங்களுக்கு ஒரு பிரச்சனை வரலாம். இஸ்ரேல் நாடு இங்கு வந்து உதவுகிறது, யுத்த காலத்திலே எங்களுக்கு பெரிய அளவில் உதவினார்கள். ஆகவே நாங்கள் என்ன செய்வது, பாலஸ்தீனர்கள் கூடுதலாக இயக்கங்கள் முக்கியமாக பாலஸ்தீன இயக்கங்கள் கூடுதலாக இந்த தமிழ் இயக்கங்களுடன் தானே இருந்தார்கள். இப்படியான சிந்தனைகள் அவருக்கு இருக்கலாம் என்றால் சிலர் சொல்லி கேட்டிருக்கின்றேன், இருக்கலாம். நன்றி. அதையெல்லாம் மறந்து ஒரு நியாயமான தீர்வை கண்டு தொடர்ந்தும் பாலஸ்தீன விடுதலைக்காக உழைப்போம் என்று கூறி விடைகிறேன். நன்றி.
தேங்க்யூ. ஆனரபிள் வீரசுமன வீரசிங்க, யூ ஹேவ் 10 மினிட்ஸ்.
බොහොම ස්තුතියි ගරු මුලාසනාරෝඩ මන්ත්‍රීතුමනි. අද දවසේ මේ පාර්ලිමේන්තුවට අපේ ඉමිතියාස් බකීර් මන්තුමා තමත් වැදගත් යෝජනාවක් ඉදිරිපත් කරලා තියෙනවා. ලෝකේ වැඩිය කතා නොවන නමුත් මේ මොහොතේ ලෝකයේ තුල තියෙන ඉතාමත් සංවේදීතම ප්‍රශ්නයක් සම්බන්ධව මේ පාර්ලිමේන්තුවට කල් තැබීමේ විවාදයක්. දෙවන ලෝක යුද්ධයෙන් පස්සේ ලෝකයේ බලකඳුරු වෙනස් වුණා. ඒ බලකඳුරු වෙනස් වෙනකොට මැදබෙරවිද කලාපයේ බලය ආරක්ෂා කරගන්න, මැදබෙරවිද කලාපය ඔවුන්ගේ බල ගහනට ගන්න ඇමරිකා එක්සත් ජනපදයේ ප්‍රමුඛ ඒ අධිරාජ්‍යවාදීන් විශේෂයෙන් එවකට මහා බ්‍රිතාන්‍ය ඇමරිකා එක්සත් ජනපදය ඊර්ෂ්‍යාලය කියන රට නිර්මාණය කරේ ඔවුන්ගේ බල කඳවුරක් විදියට පාවිච්චි කරන්න. මේට අවුරුදු 75කට 80කට පෙර ආතුව එතේ නිර්මාණය කරපු රට ඒ භූමිය අද ලෝකයටම බලවත් තර්ජනයක් වෙන භූමියක් බවටත් ලෝක සාමයට ජාත්‍යන්තර සාමයට බලවත් තර්ජනයක් වෙන භූමියක් බවටත් නිර්මාණය වුණා විතරක් නෙවෙයි දෙවන ලෝක යුද්ධයෙන් පස්සේ මේ රටේ මේ ලෝකයේ තියෙන අර්බුද වලින් තවමත් නොවිනිච්ච විසඳෙච්ච නැති ප්‍රධානම අර්බුදය බවට පත් වෙච්ච බලස්තීන් අර්බුදය දක්වා දිග්ගස්සන්න ඔවුන්ගේ කියාදාමයන් සමත් වුණා. අද මෙතන ගොඩාක් දෙනා පලස්තීනය ගැන කතා කර පලස්තීනයට වෙච්ච අසාධාරණකම් ගැන කතා කර හැබැයි ගොඩක් දෙනා පරිස්සම් වුණා ඒ ප්‍රශ්නයට හේතුකාරක වෙච්ච ඇමරිකා එක්සත් ජනපදයේ පෙමක අධිරාජ්‍යවාදීන්ගේ බලපෑම ගැන ඍජුව කතා කරන ගොඩක් දෙනා කැමති වුණේ නැහැ. ඒක වහලා තමයි කතා කරේ. අපි දන්නවා ඇමරිකා එක්සත් ජනපදය ඊර්ෂ්‍යාලය හා තියෙන බැඳීම, ඒ හා බැඳිච්ච අනිත් රටවල් හා බැඳීම සහ අපේ රටේ අතන් දේශපාලන පක්ෂ සහ ආණ්ඩුව අතර තියෙන සම්බන්ධතාවයන් වරින් වර අපි දැක්කා. හැබැයි මේ කාරණාවේදී පලස්තීනයත් එක්ක ලංකාවේ බොහෝ දේශපාලන පක්ෂ එකට හිටගත්තා. මහින්ද රාජපක්ෂ හිටපු ජනාධිපතිතුමා පලස්තීනයේ දිගු කාලන මිත්‍රයෙක්. ජසාරපත් මැතිතුමා ඉන්න වෙලාවෙත් ඊට පසුවත් පලස්තීන ශ්‍රී ලංකා මිත්‍ර සංගමයේ ඉදිරියේ මහා දවන්ත කාර්යභාරයක් කරපු නායකයෙක්. නමුත් වර්තමාන වෙනකොට ඒවා වෙනින් වෙන්වෙමින් ක්‍රියාත්මක වෙමින් යනවා. කළු මෝරාසලාට බර බන්තුමනේ ඔබතුමාට සඳහන් කරන්න ඕන කාරණාව දැන් මේ දශක අටකට ආසන්න කාලයක් මේ දිග්ගස්ස යුද්ධය බටහිර අධිරාජ්‍යවාදී නිර්මාණයක්
ඔවුන් මැදපෙරේ කලාපය සමගිය නැති කරන්න විශේෂයෙන්ම තෙල් පිළිබඳ සම්පත් පිළිබඳව බලය අත්පත් කරගන්න වරින් වර එක එක උපක්‍රම පාවිච්චි කරා වරක අරාබියේ රටවල්වල සියා මුස්ලිම් සුන්නි කියන අර්බුදය නිර්මාණය කරන්න තවත් වර්ග මුලාසුන කරු මන්ත්‍රමනේ ආගමික අන්තවාදයන් පෝෂණය කරන සංවිධාන වලට උදව් කරලා ඒ කටයුතු ගන්න කටයුතු කරා මේක නිසා බලවත් බරවත් ප්‍රශාසනයක් මැදපෙරේ කලාපයේ නිර්මාණය වුණා ඒ මැදපෙරේ දිග කලාපයේ තිබිච්ච අසමගිය සහ යුදමය පරිසරය ලෝකයේම ආර්ථික පරිහානියටත් හේතු කාරණා වුණා දැන් මේ පලස්තීන යුද්ධය නිසාවෙන් මේකට ලක්ෂ විශාල පිරිසක් දසදහස් ගාණක් පිරිසක් ජීවිත හානි වෙලා තියෙනවා එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ වාර්තාව අනුව 2008 ඉඳලා 2020 දක්වා කාලය විතරක් පලස්තීන ජනතාව 5590ක් සහ ඊශ්‍රායල් ජනතාව 251ක් මැරිලා තියෙනවා දහස් ගාණක් මැරිලා තියෙනවා ඒ වගේම අද ලෝකයේ බරපතලම ප්‍රශ්නයක් තමයි මේ මොහොතේ ලෝකයේ මුහුණ දෙන සරණාගතයන්ගේ ප්‍රශ්නය එක්සත් ජාතීන්ගේ සරණාගතයන් පිළිබඳ UNHCR එක සඳහන් කරන ආකාරයට මිලියන් 100ක් ඉන්නවා මිලියන් 104ක් ඉන්නවා ලෝකයේ සරණාගතයන් ඒ මිලියන් 104ක් වෙයි සරණාගතයන්ගෙන් මිලියන් 5.9ක් වෙන්නේ පලස්තීන යුද්ධය නිසා අවතන් වෙච්ච පලස්තීන සරණාගතයන් මම මීට මාස දෙකකට කලින් ලෙබනනයේ සංචාරයක් ගියා අපේ දේශපාලන කටයුත්තක් සඳහා මට අවස්ථාව ලැබුණා පලස්තීන කඳවුරකට සරණාගත කඳවුරකට යන්න ඒ පලස්තීනයේ ජනතාව ලක්ෂ දෙකකට ආසන්න ප්‍රමාණයක් ලෙබනනයේ සරණාගත කඳවුරවල ඉන්නවා ලෝක සරණාගත කඳවුරු 68ක පලස්තීන ජනතාව ලක්ෂ 60කට ආසන්න ප්‍රමාණයක් සරණාගතයන් විදිහට ඉන්නවා මා ගියපොදි සරණාගත කඳවුරේ සෝචනීය තත්ත්වය මූලාසනාරු කරු මන්තුමනි මිහි පිට අපායක් වගේ දසදහස් ගාණක් මිනිස්සු කිසිම පහසුකමක් නැතුව අවම පහසුකම් යටතේ ගරා වැටෙන නියමිත තට්ටු ගෙවල් වල තට්ටු ගණන් වල තියෙන ගෙවල් වල විදුලි පහසුකම් නැති වයර් අරහෙන් මෙහෙන් අදපු මහා දයන්ත අනතුරුදායක පරිසරයක් තුළ වසර 70ක් විතර කාලයක් දීර්ඝ කාලයක් ජීවත් වෙනවා ජීවිතේ කිසිම බලාපොරොත්තුවක් නැති පුරවැසියන් විදියට ඒ සරණාගතයන්ගේ ප්‍රශ්න අද ලෝකේ ප්‍රධාන ප්‍රශ්නයක් බවට පත් වෙලා තියෙනවා හැබැයි එක්සත් ජාතීන්ගේ සංවිධානය සහ අනිකුත් සංවිධාන මේවා දක්වන මක්වන මැදිහත් වීම ඉතාමත් අල්පයක් බවට පත් වෙලා තියෙනවා ඒ වගේම මේ කාරණාදී මෙතන මම ප්‍රධාන කතා කරන්න තවත් කාරණා පලස්තීනයට භූමිය අහිමි වීම සම්බන්ධව වරින් වර ඇතිවෙච්ච යුද්ධයන් තුළ අත්පත් කර ගැනීම සම්බන්ධ කාරණා ගොඩක් තිබුණා වුණා මට ලැබිච්ච කෙටි වේලාවේදී මම ඒවා පාවිච්චි ගන්න මේ සභාවේදී ගොඩක් කාරණා සඳහන් කරා නමුත් මම අලුත් ප්‍රවේශයක් අලුත් මානයකට මේ කතාව ගෙනියන්න මම බලාපොරොත්තු වෙනවා මානියෝජන කරන දේශපාලන මතවාදියත් එක්ක කරමුලාසනාරට බන්තුබනි පලස්තීන ප්‍රශ්නය තවදුරටත් අධිරාජ්‍යවාදීන් අදගෙන යන්න බැරි පරිසරයක් නිර්මාණය වෙලා තියෙනවා ඔබතුමා දන්නවා අරාබියේ අසමගිය රකින්න ඔවුන් පාවිච්චි කරන ප්‍රධාන රට තමයි සෞදි අරාබිය සෞදි රජපෞල තමයි ඇමරිකා එක්සත් ජනපදයේ ගැත්තන් විදියට ඉතිහාසයේ සඳහන් වුණේ ඉරානයත් අවස්ථා ගණනාවකදී ඒ අධිරාජ්‍යවාදීන්ගේ ඕනෑ එපාකම් වුණේ හැසිරිච්ච රටක් විදියට තිබුණා හැබැයි අද ලෝක බලතුලනය තුළ අරාබියේ ප්‍රධානම රටවල් දෙකක් වෙච්ච ඉරානය සහ සෞදි අරාබිය අද වෙනත් ගමන් මගක් යමින් තියෙනවා ඔබතුමා දන්නවා ගිය මාස එනකොට මේ රටවල් දෙක චීන සමග ඉතාම ලම්බෙදි සබඳතාවයන් පවත්වනවා රුසියාව සමග සබඳතා පවත්වනවා ලෝකයේ බලවත්ම සංවිධානය බලවත්ම කලාපේ බවට පත් වෙන බ්‍රික් සම්මේලනයට බ්‍රික් සමුළුවට බ්‍රික් සංවිධානයට එකතු වෙන්න සෞදි අරාබිය ඉතිහාසයේ තීන්දු කළා තියෙනවා දවන්ත පරිවර්තනීය වෙනසක් සෞදි අරාබියේ තියෙන මේ සම්පත් ප්‍රමාණය ලෝකයේ සාධනීය කාරණා වලට වෙන් වෙන කාරණා වලට එකතු කර ගන්න පුළුවන්කම ලැබුණොත් ඉරානය වගේ රටවල් වල තියෙන සම්පත් ටික අරාබියේ තියෙන සම්පත් ටික ඒවා ලෝකයේ බලතුලනය තුල සාධනීය ප්‍රවේශයක් සඳහා යොමු ගන්න පුළුවන්කම ලැබුණොත් අපි කවුරුත් ප්‍රාර්ථනා කරන ලෝක සාමයට දවන්ත කාර්යභාරයක් සිද්ධ වේවි ඒක නිසා අධිරාජ්‍යවාදීන්ට තවදුරටත් පුළුවන්කමක් ලැබෙන එකක් නැහැ තවදුරටත් පුළුවන්කමක් ලැබෙන එකක් නැහැ අරාබිය ඔවුන්ගේ ඉත්තන් ගැත්තන් විදියට පාවිච්චි කරමින් මේ ඊර්ෂ්‍යාලය ගොඩනගීමේ කාර්යභාරය තවදුරටත් කරන්න ඒක නිසා මේ පලස්තීනයට වෙච්ච ඒ ඓතිහාසික වැරද්ද නිවැරදි කර ගැනීමට ගෝලීය දේශපාලනය තුළ යහපත් පරිසරයක් නිර්මාණය වෙලා තියෙනවා ගරු මුලාසනාරුව මර මන්තුමනි ඒ ගෝලීය දේශපාලනය තුළ මිනිඳු නිර්මාණය වෙච්ච ඒ යහපත් පරිසරය අපි පාවිච්චි කරන්න ඕන එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයට බල කරමින් ඒ පලස්තීනට වෙච්ච අසාධාරණය නිවැරදි කරලා සාධාරණ ලබා දෙන්න කියලා එක්සත් ජාතීන් සංවිධාන අවස්ථා ගණනාවකදී යෝජනා සම්මත කරා මේ රටවල් දෙකක් විදිහට පිළිගන්නත් ඒ රටවල් වල භූමිය පිළිබඳව ජාත්‍යන්තර කමිටුවකින් සාධින කමිටුවකින් තීන්දුව අරගෙන කටයුතු කරන්නත් කියලා හැබැයි ඒකට ඉඩ දුන්නේ නැහැ ඇමරිකා එක්සත් ජනපදය වර්ගයේ ඊර්ෂ්‍යාලය රටක් විදිහට ප්‍රකාශනපත් කරන් පස්සේ ඉස්සෙල්ලා මේක පිළිගත් රාජ්‍ය බවට ඇමරිකා එක්සත් ජනපදයේ පත් වුණා ඒක තුළ මේ අර්බුදය බරපතල අර්බුදයක් බවට පත් වුණා දවසින් දවස දහස් ගාණක් සිසුන් දරුවන් අසාමාන්‍ය විදිහට මිය යන යුද්ධයක් දක්වා දික් වෙන්න මේ කාරණා පත් වුණා ඒක නිසා අද මේ යෝජනාවේ මම ඉමිතියස් වකිල් මත්තුමාට පෞද්ගලිකවත් ඉල්ලීමක් කරා අපි පක්ෂ විදිහට අද කවුරුත් එකතු වුණා මේ යෝජනාවේදී මේ යෝජනාවේදී මේ පලස්තීන සමගිය වෙනුවෙන් පලස්තීන නිදහස වෙනුවෙන් ඔවුන්ගේ දීර්ඝ කාලයක් තිස්සේ ඉල්ලන ඉල්ලීම ඒ වෙනුවෙන් මේ පාර්ලිමේන්තු එකතු වන හැසෙම මේ යෝජනාවෙන් පස්සේ අපි එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයට බල කරන අරගලයකට නායකත්වය දෙන්න කියන කාරණාවත් ඉල්ලා සිටිනවා. එක්සත් ජාතීන්ගේ සංවිධානය යෝජනා කරපු ඒ යෝජනා ක්‍රියාත්මක කිරීමටත් පලස්තීන ජනතාවට ඒ අවශ්‍ය නිදහස ලබා ගැනීමේ කාරණා පාටපත් වීමටත් ඉමිතිහාස වාකී මැතිතුමාගේ යෝජනාව එකපාරට වැදගත් කටයුතු කාරණාවක් තියෙනවා. එක්සත් ජාතීන්ගේ සංවිධානය අප්‍රමාදව
නිස්සවතන වෙනුවට
ක්‍රියාත්මක වන මැදිවත් වීමකට ජායුතියයි මේ පාර්ලිමේන්තු යෝජනා කරනවා කියන තමත් වැදගත් වාක්‍යයක් තියෙනවා. මා විශ්වාස කරන්නේ අද මේ දවසක් වරුවක් පුරාවට කරපු මේ යෝජනාවේ හරය බවට හේපත් කරගන්න අපි කවුරුත් මැදිහත් වෙමේ කියන කාරණාව සිහිපත් කරමින් ලෝකයේ බලතුලන වෙනස් වෙන මේ මොහොතේදී පලස්තීනයට ඒ අදහසකට තුළ පිළිච්ච අසාධාරණය නිවැරදි කරන්න අපි කවුරුත් එකතු වෙමේ කියන කාරණාව සිහිපත් කරමින් ලෝකයේම ප්‍රගතිශීලී සංවිධාන පක්ෂ මිනිස්සු සියල්ල පලස්තීනයත් එක්ක හිට ගන්න වෙලාවේ මානවයෝජනය කරන ශ්‍රී ලංකා කොමියුනිස්ට් පක්ෂ ඉතිහාසයේ පුරාවටම ඒ වෙනුවෙන් කතා කරා පෙනී සිටියා. මැදිහත් වුණා. අපි නියෝජනය කරන දේශපාලන ධාරාවන් බොහෝම වෙලාවට පලස්තීන වෙනුවෙන් පලස්තීන සමගිය වෙනුවෙන් පෙනී සිටියා. ඒ සමගිය අද මේ පාර්ලිමේන්තුවේ කණ්ඩායමක් විදිහට පෙරට ගෙන යමු කියන ආරාධනාව කරමින් විශේෂයෙන්ම පලස්තීනයට ජය වේවා. ලෝන් ලිව් පලස්තීන් අල් පලාලි පලස්තීන් කියන හදාන් කරමින් පලස්තීන නිදහස් අරගලයට ජය වේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් මානවයන බොහොම ස්තුතියි.
ස්තුතියි. පාර්ලිමේන්තුව එට පෙරවරු 9:30ට යලි රැස්කේ